அதிகாரம் 8. புண்ணியஸ்தலம். இஸ்ரவேலர் ஒரு வருடத்திற்கு மேல் சீனாய் மலையின் அருகில் செலவழித்தனர். ஏன் அவ்வளவு காலம் அங்கிருக்க வேண்டும்? அவர்கள் முன்னதாகவே 10 கட்டளைகள் பெற்று தேவனுடன் ஒப்பந்தம் செய்து கொண்டனர். இருப்பினும் அவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் நிறைய இருந்தது. தங்கள் பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு மற்றும் யாக்கோபின் தேவனுக்கு உண்மையாய் இருப்போம் என்று உடன்படிக்கை செய்தல் என்பது வேறு, தாங்கள் வாக்களித்த தேவன் தங்களிடம் என்ன எதிர்பார்க்கின்றார் என்பது வேறு. பரிசுத்தம் என்ற கோட்பாடு. பழைய ஏற்பாட்டின் கட்டளைகள் மற்றும் வழிபாட்டு முறைமைகளில் பல தேவன் முற்றிலும் வேறுபட்டவர் என்பதனை போதிக்கும் வண்ணம் கொடுக்கப்பட்டது. தனது தன்மை மற்றும் குணத்தில் அவர் தனித்துவம் வாய்ந்தவர். மனிதர்கள் மற்றும் வேறு எதனை காட்டிலும் அவர் வேறுபட்டவர். இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் பரிசுத்தர் என்பது மீண்டும் மீண்டும் வலியுறுத்தப்பட வேண்டியதாக இருந்தது. இல்லையெனில் தேவனை அவர்கள் எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடும். தேவனது வேறுபட்ட தன்மையை விளக்கும் வேதாகம வார்த்தை பரிசுத்தம். அதன் பொருள் பிரித்தெடுக்கப்பட்ட அல்லது துண்டிக்கப்பட்ட என்பதாகும். பரிசுத்தம் என்பது நல் ஒழுக்கத்தை மட்டுமே தழுவிய குணம் அல்ல. லேவியராகமும் 19:2. பரிசுத்தத்தை குறித்து ஒரு அறிவுபூர்வமான விளக்கத்தை மாத்திரம் இஸ்ரவேலுக்கு கொடுப்பதில் தேவன் ஆர்வம் காட்டவில்லை. மாறாக அவரது பரிசுத்தம் அவர்களது வாழ்வின் மையமாக இருக்க வேண்டுமென விரும்பினார். அதனை அவர்களுக்கு அவர் கொடுத்த கட்டளைகள் மற்றும் நெறிகள் மூலம் ஸ்தாபிக்க முற்பட்டார். தேவன் எவ்வாறு வேறுபட்டவர்? சுருக்கமாக சொன்னால் எல்லா விதத்திலும். ஆனால் அது ஒரு பொதுவான பதில். வேதாகமம் எளிமையான ஒரு புஸ்தகம். அதில் இஸ்ரவேலருக்கு கொடுக்கப்பட்ட கட்டளைகளும் நியமங்களும் அவர் வேறுபட்டவர் என்பதனை விளக்கும். உதாரணமாக, வேதம் தேவன் இஸ்ரவேலின் ஜீவனின் உறைவிடம் என்று கூறுவதோடு நின்று விடாமல் அவரே இஸ்ரவேலின் ஜீவன் என்று கூறுகின்றது. மரணம், வியாதி மற்றும் பலகீனம் நிறைந்த இவ்வுலகை சேர்ந்தவர் அல்ல தேவன். அவர் தெய்வீக உலகை சேர்ந்தவர். நாம் பூமிக்குரியவர்கள். தேவன் பிரசன்னமாகும் பூமிக்குரிய இடம் பரிசுத்தமாகும். அவரது பிரசன்னத்தால் அது வேறுபட்டதாக மாறும். நாம் வாழும் ஸ்தலம் சாதாரணமானது, ஆனால் தேவன் விசேஷமானவர். தேவன் அனுமதித்தால் மாத்திரமே இஸ்ரவேலர் அவரது பரிசுத்த பிரசன்னத்திற்குள் செல்ல முடியும். அவ்வாறு அவர்கள் தேவனுடைய சமூகத்தில் நுழையும் முன் சுத்திகரிக்கப்பட வேண்டும். பழைய ஏற்பாட்டின் பல சடங்குகள் சுத்திகரிப்பை மையமாக கொண்டது. இஸ்ரவேலர் செய்யக்கூடிய சில காரியங்கள் அசுத்தமானவை. அவர்கள் புண்ணிய ஸ்தலத்தினுள் நுழையாதபடி அது அவர்களை தடை செய்யக்கூடும். பாலியல் உறவு கொண்ட பின் இரத்த போக்கு நாட்களில் சில உடல் ஊனங்கள் பெற்றவர்கள் மற்றும் மரித்த சடலத்தை தொட்டவர்கள் போன்ற செயல்கள் அவர்களை அசுத்தப்படுத்தும். சடலங்களை உணவாக கொள்ளும் சில பறவைகள், எடுத்துக்காட்டாக கழுகுகள், பருந்துகள். லேவியராகவும் 11:13-19 அதன் பட்டியலை வாசிக்கலாம். மற்றும் சடலத்துக்குள் உணவு தேடும் சில விலங்குகளை, எடுத்துக்காட்டாக பள்ளி எலிகள். லேவியராகவும் 11:24-40 அவ்விலங்குகளின் பட்டியலை பார்க்கலாம். இவைகளை புசிக்க இஸ்ரவேலருக்கு தடை விதிக்கப்பட்டிருந்தது. இக்கட்டளைகளில் ஒரு செயலை செய்வதன் மூலம் அவர்கள் அசுத்தமாக்கப்படாமல் சில உயிரற்ற பிரேதங்களுடனான தொடர்பு அவர்களை அசுத்தமாக்கும். நிறைவான தேவனுக்கும் குறைவான மரணத்திற்கும் தொடர்பில்லை. நமது நவீன சிந்தைக்கு இது வினோதமாக தோன்றும். பாலியல் செயல்களில் வீணாக்கப்படும் விந்து மற்றும் இரத்தப்போக்கு ஆகியவை ஜீவனின் இழப்பை குறிப்பதாக கருதப்பட்டது. தேவன் ஜீவன் அளிப்பவர். அவருக்கும் ஜீவனுக்கும் இழப்புண்டாகும் காரியங்களுக்கும் சம்பந்தமில்லை. அத்தகைய இழப்புகளுக்கு பின் தூய்மைப்படுத்தப்படுதல் அவர்களுக்கு கட்டாயமாக்கப்பட்டது. அதேபோல் மரித்த சடலத்தை தொட்ட பின்னர் அவர்கள் சுத்திகரிக்கப்படுதல் அவசியம். சில உடல் ஊனங்களும் அவர்களை தேவனது சமூகத்திலிருந்து விளக்கியது. இவை அனைத்தும் தேவன் தெய்வீக உலகை சேர்ந்தவர் என்பதனை ஞாபகப்படுத்தும் நோக்கத்துடன் அருளப்பட்ட கட்டளைகள். அசுத்தம் என்ற பிரச்சனையை சரி செய்தல். அசுத்தமாக மற்றும் தேவனது புண்ணிய ஸ்தனத்தினுள் நுழைய தகுதி இல்லாமல் இருப்பது இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக தோன்றியது. அவர்களால் பலிகளையோ அல்லது காணிக்கைகளையோ பரிசுத்த ஸ்தலத்தினுள் எடுத்து செல்ல முடியாமல் போனது. அதற்கான பரிகாரம் சுத்திகரிப்பின் சடங்குகள். சிலவற்றின் சுத்திகரிப்புக்கு பலிகள் தேவைப்பட்டது. வேறு சில சுத்திகரிப்புகளுக்கு சில நாட்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது. இரத்தம் தெளிக்கப்படுவதின் மூலம் ஒரு நபரோ அல்லது பொருளோ தூய்மையாக்கப்படுத்தப்படுதல் என்பது நம் அறிவுக்கு எட்டாதது. ஆனால் இரத்த பலிகளின் நோக்கம் வேறு. அது ஒரு உயிருக்கு பதிலாக ஒரு கிரயம் செலுத்தப்பட வேண்டியதனை குறித்தது. இரத்தம் உயிரை குறிப்பதாக கருதப்பட்டதால் லேவியராகமும் 17:11 ஒரு விலங்கின் ஜீவனை பலி செலுத்துதல் இரத்தம் சிந்துதல் இல்லாமல் தேவனை நெருங்க முடியாது என்பதனை குறித்தது. அசுத்தமான இஸ்ரவேலரை சுத்திகரிக்கும் இரக்கம் நிறைந்த பரிகார தகன பலிகள் கருதப்பட்டது. அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட பாடம் தேவன் ஒரு பரிகாரத்தின் மூலம் இஸ்ரவேலரின் ஜீவனை பராமரித்தார் என்பதே. மனிதர்கள் தேவனுடைய சாயலில் சிருஷ்டிக்கப்பட்டதால் அவர்கள் விலங்குகளை காட்டிலும் சிறப்பானவர்கள். ஆதியாகமம் 1:26-9:6. இஸ்ரவேலர் ஆபிரகாமுக்கும் சாராளுக்கும் அற்புதமாக அருளிய ஒரு பிள்ளையின் மூலம் தோன்றினர். ஆதியாகமம் 12:1-3. ஆனால் பரிசுத்த தேவனுக்கு முன் பாவ மனிதர்களின் வாழ்வு கேள்விக்குறியானது. தேவன் இரக்கமுள்ளவர் என்பதனையும் அவரே மரணம் மற்றும் ஜீவன் மீது வல்லமை உள்ளவர் என்பதனையும் பலிகள் நினைவுபடுத்தியது. பூமியில் பரலோகம் மற்றும் நரகம். தேவன் வேறுபட்டவர் என்பது தேவனை குறித்து மட்டுமல்லாமல் தெய்வீக உலகினை குறிக்கும் சில உண்மைகளை வெளிப்படுத்தியது. இஸ்ரவேலரின் உலக பார்வை அவர்கள் தங்கள் பூமியின் வேறுபட்ட தன்மையை உணர்ந்திருந்ததின்படி அமைந்தது. தேவனது பிரசனம் ஒரு இடத்தில் இருந்தால் அது பரிசுத்தமானது. அதனைத் தவிர மற்ற இடங்கள் சாதாரணமாகவும் சில சமயங்களில் தீமையானதாகவும் கருதப்பட்டது. தேவனது பிரசனம் ஏதேனை நினைவுபடுத்துவது. ஆசரிப்பு கூடாரம் மற்றும் தேவாலயத்தின் வடிவமைப்பும் ஏதேனை நினைவுபடுத்தும் விதம் அமைந்தது. அது பரலோகமும் பூமியும் சந்திக்கும் ஸ்தலம். பொன் குத்துவிளக்கு ஒரு மரத்தை போல் வடிவமைக்கப்பட்டது. யாத்ராகமம் 25:31-40. அது ஏதேனில் காணப்பட்ட ஜீவ விருட்ச மரத்தின் அடையாளம். அது மகா பரிசுத்த ஸ்தலத்தை பிரித்த திரைச்சிலையின் அருகே வைக்கப்பட்டிருந்தது. திரைச்சிலைக்கு பின் இருந்த மகா பரிசுத்த ஸ்தலத்தில் உடன்படிக்கை பெட்டி இருந்தது. அது தேவனுடைய சிங்காசனத்தை குறித்தது. யாத்ராகமம் 25:10-22. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த சேராபீனும் ஏதேனுடன் தொடர்புடையது. தேவன் வாசம் செய்த ஏதேனை பாதுகாக்கும்படி ஏதேனில் சேராபீன்கள் நின்றன. ஆதியாகமம் 3:24. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்த சேராபீன்கள் உடன்படிக்கை பெட்டியை பாதுகாத்தன. யாத்ராகமம் 25:18-20. பின் நாட்களில் சாலமோன் கட்டிய தேவாலயத்தின் வடிவம் ஆசரிப்பு கூடாரத்தின் வடிவத்தை மையமாக கொண்டது. அதனுள் மிகப்பெரிய இரண்டு சேராபீன்கள் தேவனது சிங்காசனத்தின் மீது வைக்கப்பட்டன. 1:4-28:2. தேவாலயமும் ஏதேனை போல் வடிவமைக்கப்பட்டது. விலங்குகள் மற்றும் காய்கனிகள் அதனுள் செதுக்கப்பட்டன. 1 Kings 6:7. பூக்கள், ஒலிவ மரங்கள், சிங்கங்கள் மற்றும் மாதுளைகள் போன்ற உருவங்கள் அதனுள் செதுக்கப்பட்டது. அது தேவன் பூமியில் முதலில் மனிதர்களுடன் உலாவிய இடத்தினை நினைவுபடுத்தியது. இஸ்ரவேல் தங்கிய பாளையமும் பின்னர் அவர்கள் சுதந்திரித்த தேசமும் தேவனுடைய வீடாகிய பரிசுத்த ஸ்தலம் என்றால் அதற்கு புறம்பே இருக்கும் பகுதிகள் எல்லாம் பரிசுத்தமற்றவை. சீனாய் மலையில் இஸ்ரவேலை சந்தித்த நாட்களுக்கு முன்பே பாபேலின் நாட்களில் தேவன் தேசங்களை பிற தேவர்களுக்கு பங்காக கொடுத்தார். ஒரு நாள் அவர் தேசங்களை தனக்கென மீட்டுக் கொள்வார். ஆனால் அதுவரை அவை இருளின் அதிகாரத்திற்கு உட்பட்ட ராஜ்யம். இதனை உணர்த்தும் ஒரு குறிப்பான சடங்கு இஸ்ரவேலருக்கு அருளப்பட்டது. லேவியராகமம் 16 மகா ஓய்வு நாளை குறித்த போதனை பரிசுத்தம் மற்றும் பரிசுத்தமற்ற பூமியை குறித்து தெளிவான பாடத்தை உணர்த்தியது. மகா ஓய்வு நாளான அன்று 2 ஆட்டுக்கடாக்கள் கொண்டு வரப்பட வேண்டும். 1 ஆட்டுக்கடாவின் ரத்தம் ஆசரிப்பு கூடாரத்தினுள் கொண்டு வரப்பட்டு அவர்களின் பாவ நிவர்த்திக்காக தெளிக்கப்பட வேண்டும். அன்று பலியிடப்படும் ஆடு தேவனுடையது. மற்றொரு ஆடு போக்கு ஆடு என்று அழைக்கப்பட்டது. அதன் மேல் ஆசாரியன் கைகளை வைத்து அதனை வனாந்தரத்தினுள் விட்டுவிடுவான். அது இஸ்ரவேலரின் பாவத்தை வனாந்தரத்துக்குள் எடுத்து செல்லும் அடையாளம். அந்த ஆடு ஹசாயேலுடையது. ஹசாயேல் என்பது யார்? வனாந்தரத்திற்கு அனுப்பப்படும் ஆடு போக்காடு என்று நமது வேதாகமத்தில் மொழிபெயர்க்கப்பட்டாலும் சவக்கடல் அருகிலிருந்து கண்டெடுக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டின் சுருள்களில் போக்காடு என்று அதனை அழைக்காமல் அது ஹசாயேல் உடையது என்று கூறப்பட்டுள்ளது. வனாந்தரத்தில் இஸ்ரவேலர் பயணித்த நாட்களில் அவர்கள் பிசாசுகளுக்கு பயந்தபடியால் அவைகளுக்கு பலி செலுத்தினர். லேவியராகவும் 17:7. வனாந்தரத்தில் இஸ்ரவேல் பாளையத்திற்கு புறம்பான பகுதி தீய சக்திகளின் அதிகாரத்தின் கீழ் இருந்தது. அவர்கள் தீய சக்திகளுக்கு பலி செலுத்துவது நிறுத்தப்பட வேண்டும். எனவே ஒரு ஆடு வனாந்தரத்துக்குள் அனுப்பப்பட்டது. இஸ்ரவேலின் பாவங்கள் அவர்கள் இருப்பிடத்திலிருந்து தூரமாக நீக்கப்பட்டது என்பதனை அச்செயல் குறித்தது. இதன் முக்கியத்துவம் என்ன? புதிய ஏற்பாட்டிலும் தேவன் முற்றிலும் மாறுபட்டவராகவே இருக்கின்றார். அவரது பிரசன்னத்தினுள் நாம் நுழைவதற்கு முன்பு நாம் சுத்திகரிக்கப்பட வேண்டும். இயேசுவின் சிலுவையை விசுவாசிப்பதினால் நாம் சுத்திகரிக்கப்படுகின்றோம். நம் சார்பாக இயேசு கிறிஸ்து செய்த செயல்கள் அனைத்திற்கும் ஒரு தெய்வீக அர்த்தம் உண்டு. அவரது ஊழியத்தின் தொடக்கத்தில் அவர் பிசாசை மேற்கொண்டு மரணத்தின் அதிகாரத்தை தோற்கடித்தார். எபிரேயர் 2:14. இயேசு கிறிஸ்து பரிசுத்த நகரத்திற்கு புறம்பே சிலுவையில் அறையப்பட்டார். எபிரேயர் 13:12. எருசலேம் புண்ணியஸ்தலம், ஆனால் இயேசுவோ நம் பாவங்கள் நிமித்தம் அசுத்தமானார். இயேசுவின் மரணம் மற்றும் உயிர்த்தெழுதல் நம்மை தேவனுடைய சமூகத்தில் நிறுத்தும்படி தகுதிப்படுத்தியது. நமது பாவங்கள் நீக்கப்பட்டன, ரோமர் 11:27, மேலும் 1 யோவான் 3:5 இதை காணலாம். நாம் அசுத்தமான பாவிகளானாலும் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பரிசுத்தவான்கள். நாம் குறை உள்ளவர்களாக இருப்பினும் கிறிஸ்து அதனை நிறைவாக்குவார். அது எளிமையாக தோன்றினாலும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. இஸ்ரவேலர் நம்மை காட்டிலும் பாக்கியசாலிகள் என நாம் சிந்திக்கலாம். அவர்கள் மத்தியில் தெய்வம் வாசம் செய்தார் அல்லவா? அவர்கள் தெய்வீக சக்திகள் மத்தியில் வசித்தார்கள் அல்லவா? இஸ்ரவேலரின் அனுபவங்களை பெற்றால் நாமும் இன்னும் அதிகமாக பரிசுத்தமாயிருப்போம் என சிந்திக்கலாம். புதிய ஏற்பாடும் அவர்கள் பாக்கியசாலிகள் என்றே கூறுகிறது. இன்று நமக்கு எது புண்ணியஸ்தலம் என்பதனை குறிக்க ஒரு ஆசரிப்பு கூடாரமோ அல்லது தேவாலயமோ தேவையில்லை. நமது சரீரமே புண்ணியஸ்தலம். நமது பூமிக்குரிய சரீரத்தை பவுல் கூடாரம் என்று அழைக்கின்றார், 2 கொரிந்தியர் 5:4. ஏனென்றால் ஆசரிப்பு கூடாரத்தின் மகா பரிசுத்த ஸ்தலத்திலும் தேவ ஆலயத்திலும் பிரசன்னமாகிய பரிசுத்த இறைவன் நமக்குள் வாசம் செய்கின்றார், ரோமர் 8:9-11. நமது சரீரம் அநித்தியமானது, அது மரித்துவிடும். ஆனால் அது கைகளினால் கட்டப்படாத ஒரு பரலோக வீட்டினால் புதிய ஏதேன் பூமிக்கு வருவதினால் மாற்றப்படும். தேவன் விசுவாசிகளுக்குள் வாசம் செய்வதினால் ஒவ்வொரு திருச்சபையும் விசுவாசிகளின் கூடுகையும் ஒரு புண்ணிய ஸ்தலமாகும். அதனால்தான் கொரிந்து சபையில் மனம் திரும்ப விரும்பாமல் பாவத்தில் நிலைத்திருந்த நபரை சபையை விட்டு நீக்கும்படி, அதாவது சாத்தானின் கையில் ஒப்படைக்கும்படி பவுல் அறிவுறுத்தினார், 1 கொரிந்தியர் 5:5. சபை தேவன் வசிக்கும் புண்ணிய ஸ்தலம். அதற்கு புறம்பான இடம் சாத்தானின் ஆளுகைக்கு உட்பட்ட இடம். அது பாவம் மற்றும் அழிவுக்கு உட்பட்ட இடம். நாம் யார் என்பதனை குறித்த தெய்வீக பார்வை நமக்கு அவசியம். நீங்கள் தேவனுடைய பிள்ளை, தேவன் வசிக்கும் பரிசுத்த கூடாரம். அது நம் கைகளினால் நாம் பெற்றுக்கொண்ட ஒன்றல்ல, அது கிறிஸ்துவுக்குள் நாம் இருப்பதினால் தேவனுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொள்ளப்பட்டதினால் நீங்கள் இருளின் ராஜ்யத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு தேவனது ஒரே பேரான குமாரனுடைய ராஜ்யத்திற்குள் ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள், கொலோசியர் 1:13. நாம் ஒரு நாளும் ஒரு இமைப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதனை மறந்து விடக்கூடாது.